ಗೌರವ ಜೋಯೇಶ್ವರ.
ಗೌರವ தலைமை குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இன்று நான்கு அமைச்சுக்களின் விவாதத்தில் பேசுவதையிட்டு முதலிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக சிறைச்சாலைகள் மற்றும் இந்து விவகார மீள்குடியேற்ற அமைச்சுக்கு இந்தும் ஒதுக்கப்பட்ட நிதியானது இந்த வருடத்தில் கடந்த வருடத்தை விட 6,16 மில்லியன் குறைவாகும். ஆகவே நிதியமைச்சை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், குறை நிரப்பு பிரேரணையில் இந்த சிறைச்சாலைகள் மற்றும் இந்து விவகார மீள்குடியேற்ற அமைச்சுக்கு அதன் தேவைகள் அதிகமாக இருப்பதனால் நிதியை அதிகரிக்குமாறு இந்த சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே நேரத்தில் தேசிய நல்லிணக்க அமைச்சு, சகவாழ்வு கலந்துரையாடல் அமைச்சு போன்றவற்றுக்கு நிதி கடந்த வருடத்தை விட அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சிலே மிக முக்கியமான விடயங்கள் பல தங்கியிருக்கின்றன. 2018 இந்து சமய விவகார திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 249.1 மில்லியன் ரூபாய் ஆகும். இதேவேளை பௌத்த சாசன அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1462.9 மில்லியன் ரூபாய் ஆகும். இத்தரவின் அடிப்படையில் புத்த சாசனத்துக்கு ஒழுக்கப்பட்ட நிதியில் சுமார் 17.02% தொகையே இந்து சமய கலாச்சார திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்து கலாச்சார திணைக்களத்துக்கு பாரிய வேலை திட்டம் தங்கியிருக்கின்றது. ஆகவே அதன் நிதி அதிகரிக்கப்பட வேண்டும். இலங்கையில் இந்து சமய அறநெறி பாடசாலைகளின் கற்க வேண்டிய வயதில் சுமார் 600,000 வரையான இந்து சிறார்கள் உள்ள போதும் இவர்களில் சுமார் 100,000 இந்து சிறார், அதாவது 20% குறைந்தவர்களே அறநெறி பாடசாலைகளில் கல்வி கற்கின்றனர். இந்நிலையினை மாற்றியமைக்கும் முகமாக இந்து சமய அறநெறி கல்வி செயற்பாடுகளை மேலும் மேம்படுத்தி இலங்கையில் வாழும் அனைத்து இந்து சிறுவர்களுக்கும் இந்து சமய அறக்கல்வியை வழங்கும் நோக்குடன் இந்து சமய அறநெறி கல்வி அபிவிருத்தி திட்டம் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படுவதை வரவேற்கின்றேன். இந்த நிலையில் இலங்கையில் ஏனைய சமய பாடசாலைகளுடன் ஒப்பிடும்போது இப்பிரச்சனை பாரிய பிரச்சனையாக உள்ளது. எனவே இத்திட்டத்தை துரிதமாக செயற்படுத்துவதற்கு போதிய நிதியை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்தல் அவசியமாக இருக்கின்றது. அறநெறி கல்வியை ஞாயிற்றுக்கிழமைகளில் தடையின்றி முன்னெடுப்பதற்கு ஞாயிறு தினங்களில் இடம்பெறும் தனியார் வகுப்புகள் தடையாக காணப்படுகிறது. எனவே இது சார்பாக ஞாயிறு தினங்களில் தனியார் கல்வி நிலையங்களை கட்டுப்படுத்தும் அமைச்சரவை பத்திரம் அண்மையில் சென்றிருக்கிறது. அதற்கு அனுமதி வழங்காமையிட்டு கவலையடைகிறேன். ஆகவே மீண்டும் அதனை சமர்ப்பித்து அந்த அறநெறி பாடசாலை நடைபெறுகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைகளில் பிரத்யேக வகுப்புகள் நடைபெறுவதை தடை செய்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சபையில் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு பல தடவை இந்த சபையிலே இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றேன். யுத்தத்தினால் சேதமான வடக்கு கிழக்கில் சுமார் 1,000 இந்து ஆலயங்கள் இதுவரை முழுமையாக புனரமைக்கப்படாது காணப்படுகிறது. உதாரணமாக திருகோணமலை சம்பூர் பத்ரகாளி கோயில் 2006 முழுமையாக சேதமானது. இதனை முழுமையாக புனரமைத்து வழங்க வேண்டிய முழு பொறுப்பும் அரசாங்கத்தை சார்ந்தது. அரசாங்கம் வழங்கிய நிதியில் 7.5 மில்லியன் இதுவரை 30% வேலைகளே பூரணமாகியிருக்கிறது. இதேபோல் பல ஆலயங்களின் நிலைமை இவ்வாறு காணப்படுகிறது. கௌரவ பிரதமர் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் சேதமான இந்து ஆலயங்களை புனரமைப்பதற்கு விசேட நிதியம் ஒன்றை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதுவரை அதனை செய்யவில்லை. வழமையான நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 88 மில்லியனே வழங்கப்படுகின்றது. 2018 அதாவது வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் சேதமான இந்து ஆலயங்களை புனரமைப்பதற்கு விசேட நிதியம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட சுமார் 1,000 மில்லியனை கொண்டதாக அமைந்திருந்தால்தான் அதன் சேவை உண்மையிலே பொருத்தமானதாக இருக்கும். இலங்கையிலே பௌத்த இஸ்லாம் மதங்கள் சார்ந்த அமைச்சு திணைக்களங்களுக்கு மிகச்சிறந்த வசதிகளுடன் கூடிய நிரந்தர கட்டிடங்கள் கிட்டத்தட்ட 8 மாடி வரை இருக்கிறது உள்ளது. ஆனால் இந்து விவகார அமைச்சின் இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களம் கடந்த 30 வாடகை கட்டிடத்திலே 2 மாடியில் மிகவும் வசதி குறைவுடன் இயங்குகிறது. இலங்கையில் 2வது பெரும்பான்மை சமயத்திற்கு ஏன் இந்த பாரபட்சம்? நான் இதை பல தடவை குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆகவே அமைச்சர் அவர்கள், நீங்கள் காணி பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிகிறேன். விரைவாக சகல வசதிகளுடன் அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
பம்பளப்பீட்டியில் ஒரு காணியை எடுத்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம்.
ஓகே, நன்றி. இந்து இலங்கையில் வாழும் பௌத்த சமயத்தவர்களுக்கு தேவையான சமய மொழி கல்விக்கு பௌத்த பாலி பல்கலைக்கழகம் சிறப்பாக இயங்குகிறது. அதேபோல் இந்து சமய மக்களுக்கான கலாச்சார இந்து சமய கலாச்சார கற்கைகள் நிறுவனம் உருவாக்கப்பட்டமையை நான் வரவேற்கின்றேன். ஆனால் அதற்கான கட்டிட வசதிகளோ ஆளணி வசதிகளோ போதிய அளவு இல்லாமை அதன் செயற்பாடுகளை பாதிப்புறச் செய்யும். எனவே தனி சட்டத்தின் கீழ் தேசிய இந்து சமய கலாச்சார கற்கை நிறுவனமாக தரமுயர்த்தி உரிய வளங்களை ஏற்படுத்துவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அது தவிர இன்னும் ஒன்றையும் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டியவனாக இருக்கின்றேன். எங்களது இந்து ஆலயங்கள் இலங்கை வரலாற்றிலே புராதன இந்து ஆலயங்கள் என்று கூறுகின்ற 5 பஞ்ச ஈச்சரங்கள் இருந்தது. இது இந்த நாட்டிலே விஜயன் வருவதற்கு முன்பே இருந்த ஆலயங்கள். ஆனால் இந்த ஆலயங்களை இன்று தொல்பொருளாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். திருக்கேதீஸ்வரம், முன்னேஸ்வரம், கோணேஸ்வரம், இப்படிப்பட்ட இந்த நகுலேஸ்வரம், இந்த ஆலயங்களை அபிவிருத்தி செய்யும் போது தொல்பொருள் திணைக்களம் தடையாக இருக்கிறது. இங்கே நான் இன்றைய நாளிலே சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கம் அமைச்சு இந்து விவகார அமைச்சு சேர்ந்ததான விவாதம் இன்றைய நாளில் இடம்பெறுகிறது. இந்த 3 அமைச்சும் இதிலே இணைந்து இந்த தொல்பொருள் இந்து ஆலயங்களை தொல்பொருளுக்கு உட்படுத்துவதை நிறுத்தி அந்த இந்து ஆலயங்கள் துரிதமாக கட்டி சகல வசதியோடும் ஆன்மீக பணியை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். 2010 இன்று தேசிய சகல்வாழ்வு என்பது பரந்துபட்ட காரணிகளில் தங்கியிருக்கிறது. நிதி ஒதுக்கீடு, அதிகார பரவலாக்கல், நாட்டினுடைய வளப்பங்கீடு, தேசிய கொள்கையை வடிவமைத்தல் போன்ற பல்வேறு காணிகள் உள்ளடங்கப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் பொறுப்பு வாய்ந்த அமைச்சு இந்த கலந்துரையாடல் அமைச்சு. நாட்டிலே எந்த ஒரு பொருளாதார கொள்கைகளோ அல்லது அரசியல் மற்றும் வெளியுறவு கொள்கைகளோ உள்நாட்டில் நடைமுறைப்படுத்த முன்னர் தேசிய கலந்துரையாடல் அமைச்சிலேயே கலந்துரையாடப்படும். இங்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அக்கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும். இதனை கண்காணிக்கும் பொறுப்பு கௌரவ மனோகணேசன் அவர்களுக்குடையதாகும். இப்பொறுப்பிலிருந்து இவ் அமைச்சு விலகிச் செல்ல முடியாது. இவை அனைத்துக்கும் வகை கூற வேண்டியது அமைச்சரது கடமையாக இருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கில் கொடூர இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் யுத்தத்தினால் கணவனை இழந்து மனைவி, பிள்ளைகளை இழந்த தாய், உறவுகளை இழந்த உறவுகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மற்றும் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் மற்றவர்கள் மீது தங்கி வாழும் குடும்பத்தினர் அதிகரித்துள்ள நிலையில், விசேட தேவைக்குரியவர்களும் அதிகரித்து காணப்படும் நிலையில், வடக்கு கிழக்கில் தேசிய சகல்வாழ்வு கலந்துரையாடல் மற்றும் ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் நல்லிணக்க அமைச்சு, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அமைச்சு மேற்கூறியவை சரியான தீர்வுகளை இதுவரை ஒழுங்காக பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதனை இந்த சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதனை மேற்கொள்வதன் ஊடாகவே இந்த நாட்டில், அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலைகளை கட்டியெழுப்புவதன் மூலமாகவே தேசிய சகல்வாழ்வு, தேசிய ஒற்றுமை, நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆனால் இச்செயற்பாடு திருப்திகரமான முறையில் இடம்பெறவில்லை. இவ்விரண்டு அமைச்சுக்களினதும் நிதிகளானது இன்னும் பூரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரவு செலவு செலவிடப்படவில்லை என வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் அறிக்கை, அதாவது 30/9/2017 காலப்பகுதிக்குரிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது தேசிய சகவாழ்வு அமைச்சு மற்றும் நல்லிணக்க அமைச்சு, உண்மையிலே நல்லிணக்க அமைச்சு செயலாளர் அவர்கள் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அதேபோன்று சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு இந்து விவகார அமைச்சின் செயலாளரும் மிகச்சிறப்பாக இயங்குகிறார். இவர்கள் இருவரையும் நான் இந்த சபையிலே பாராட்ட வேண்டும். அதே நிலையில் தேசிய சகல்வாழ்வு கலந்துரையாடல் அமைச்சு 44.56% நிதியை மாத்திரமே இப்போது செலவு செய்துள்ளதாக 30/9/2017 அறிக்கை, வரவு செலவு திட்ட அறிக்கை வெளியிடுகிறது.
அவரவர் உறுப்பினர்களே, இந்த விவகாரம் பற்றி இதுக்கு முன்னாலே பேசப்பட்ட பொழுது விளக்கம் அளித்திருந்த நீங்கள் சபையில் இருக்கவில்லை. உண்மையில் எங்களது செலவீடு என்பது ஏறக்குறைய 75% தொட்டுவிட்டது. இது உண்மையிலேயே பௌதீக செலவீடு அல்ல, இது நிதி செலவிட குறும்
மிகுதி 25% இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தயவு செய்து செலவிட்டு விடுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நிதிகளை தயவு செய்து திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று கோருகின்றேன். அது தவிர இவ்வாறு நல்லிணக்க அமைச்சிலும் சிலது இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கின்றது. அதனையும் முடித்து இந்த வருடத்திலே அதற்கு வழங்கிய நிதிகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். இலங்கையிலே ஜனநாயகத்தினை, வரலாற்றினை, சமயத்தை மற்றும் மொழியின் சமத்துவத்தினை, சம நீதியினை வெளிப்படுத்தும் ஒரு குறியீடாக இருப்பது இந்த பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்தில் சுமார் 14 சமய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தி வந்த நவராத்திரி விழாவானது 2017 இந்து கலாச்சார அலுவலர்கள் அமைச்சினால் கொண்டாடப்படாமையிட்டு நான் மிகுந்த வேதனை அடைகின்றேன்.
வைப்பதற்காக நான் முயற்சி செய்தாலும் எங்களுக்கு சரியான ஒரு திகதி கிடைக்கவில்லாததினால் தான் அது வைக்க முடியாத நிலைமையில் இருந்தது.
கௌரவ அமைச்சர் அவர்களே, நவராத்திரியே 10 நாளுக்குள்ள வருகிறது, 9 விஜயதசமியும் சேர்த்து, அதில் ஒரு நாளை நீங்கள் வைத்திருக்க வேண்டும்.
நான் செய்தேன், நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தோம், ஆனால் பாராளுமன்றம் அந்த திகதியை கொடுப்பதற்கும்.
இதில் முக்கியமான விடயம் கௌரவ அமைச்சர் அவர்களே, பாராளுமன்றம் ஒரு இன ரீதியாக செயற்படுகிறார் என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். காரணம், சகல மதங்களையும் மதிக்க வேண்டும். இங்கு பௌத்த மதத்திற்கு மட்டும் ஒரு ஆலயம் இருக்கிறது, ஏனைய சமயத்துக்கு வழிபாட்டு தலம் இல்லை. ஆகவே இந்த பாராளுமன்றம் ஏனைய சமயத்தையும் ஏனைய மக்களையும் மதிப்பதாக இருந்தால் மிக விரைவாக இங்கு இந்து ஆலயம் ஒன்று தாபிக்கப்பட வேண்டும். இதிலே நீங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு கிறிஸ்தவ ஆலயமும் தாபிக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய மக்களுக்கு வழிபாட்டிடம் ஒதுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்றம் சமத்துவத்தை பேணும் இடமாக இருக்க வேண்டும். அமைச்சர் அவர்களுக்கும் இதில் கடமை இருக்கிறது, சகவாழ்வு ஏற்படுத்தும் விதத்தில். இதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ளுகின்ற விரும்புகின்றேன். அத்தோடு இன்னும் ஒன்றையும் நான் கூற வேண்டும். இந்த நான் ஒரு இந்துவாக இருக்கின்றேன், இருந்தபோதும் இந்து இளவரசனான கௌதம புத்தரை பற்றி நன்கு அறிந்தவன். இதை ஏன் வெளிப்படுத்துகின்றேன் என்றால், இந்த நல்லுறவை ஏற்படுத்துவதில் ஏனைய சமயத்தினர்களும் ஒவ்வொரு சமயத்தினரையும் தங்கள் சமயத்தை மாத்திரமின்றி ஏனைய சமயத்தினர்களையும் அறிந்திருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளையும் இந்த சகவாழ்வு கலந்துரையாடல் அமைச்சர் நல்லிணக்க அமைச்சு ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்தாவிட்டால் ஒற்றுமை குறைந்து போகும். ஏனென்றால் இன்னொரு சமயத்தை சமயத்தினர் விமர்சிக்கிற விதங்கள் கூடுதலாக இருக்கிறது. இந்திய நாட்டிலே அவ்வாறு இல்லை. இந்தியாவிலே 80% இந்துக்கள் இருந்தபோதும் அந்த நாட்டை இன்று வரையில் இந்து நாடு என்று அவர்கள் சொல்லவில்லை. அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாரையுமே ஒருமிக்க அரவணைத்து செல்கின்றார்கள். இங்கு தனித்துவம் ஒன்று பேணப்படுகிறது. 70% இருக்கின்ற பௌத்த மக்கள் இதை பௌத்த நாடு என்றும் பௌத்தத்துக்கு கூடிய அதிகாரம் என்றும் கேட்பதனால் ஏனைய மதத்தினர் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே நீங்கள் இந்த வகையிலே சகவாழ்வு மன்றம், இந்த சகவாழ்வு அமைப்பு, அதே போன்று நல்லிணக்க அமைச்சு, அதே போன்று இது மதவிவகார அமைச்சு எல்லாம் சேர்ந்து இங்கே இந்த இடத்திலே ஏனைய சமத்துவமாக எல்லா மதத்தினருக்கும் சமத்துவத்தை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். எமது நாட்டில் சிறைகளில் உள்ள அரசியல் கைதிகள் அனைவரையும் இன்று எமது நாட்டில் சிறைகளில் உள்ள அரசியல் கைதிகள் அனைவரையும் இந்நல்லாட்சி அரசாங்கம் விடுதலை செய்து இன நல்லிணக்கத்தை வெளிப்படுத்த முன்வர வேண்டும். இவ் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக எந்தவித காரணமின்றி போலி குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சி, குறிப்பாக ஜேவிபி கிளர்ச்சி, அவ்வாறு அதனை கைது செய்தவர்களை கூட ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையிலே விடுதலை செய்திருக்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று இன நல்லிணக்கம் சம்பந்தமான அமைச்சு, சகவாழ்வு அமைச்சு எல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஒற்றுமையை இந்த நாட்டில் கட்டியெழுப்ப வேண்டுமாயிருந்தால் அன்று அந்த சிங்கள மக்களுக்கு செய்த அதே நிலைமை, அவர்களை பொது மன்னிப்பில் விட்ட நிலையை இன்று தமிழ் மக்களுக்கு நீங்கள் மேற்கொள்ள செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இந்த நாட்டிலே நீங்கள் நல்லிணக்கத்தையோ சகவாழ்வையோ ஏற்படுத்துகின்றீர்கள் என்று பரிபூர்ணமாக நம்ப முடியும் என்பதனையும் இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது தவிர, வவுனியா சிறையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் சட்டத்துக்கு முரணாக மனிதாபிமானமற்ற முறையிலே அன்றாபுர சிறைக்கு மாற்றப்பட்டமை அவர்களது அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும். இந்த செயலிலும் இந்த 2 அமைச்சு, சகவாழ்வு அமைச்சு, நல்லிணக்க அமைச்சு ஈடுபட வேண்டும் என்றும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் 2009 யுத்தம் அவனித்து விட்டது. வடக்கு கிழக்கில் தற்போதும் அதிக இராணுவ பிரசன்னம் இருக்கிறது. காவல்துறை மற்றும் நீதித்துறையின் செயற்பாடு அதிகரித்திருக்கிறது வடக்கு கிழக்கில். அவ்வாறு இருக்கும்போது ஏன் பாதுகாப்பு பிரச்சனை என்று அவர்கள் கூற வேண்டும்? இந்த சிறைச்சாலையில் வவுனியாவில் இருந்தவர்களை அன்றாபுரத்துக்கு மாற்றுவதற்கு பாதுகாப்பு பிரச்சனையை கூற முடியாது. அதே போன்று மொழி பிரச்சனை இருக்கின்றது. அவர்கள் நீதிமன்றத்திலே தங்கள் மொழியை பயன்படுத்துவதற்கு பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. இதில் கவனம் செலுத்துமாறு அமைச்சை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு சகவாழ்வு அமைச்சர் இங்கு இருப்பதனால் அவருக்கு நான் கூற வேண்டும், நீதியமைச்சு, அதே போன்று உள்நாட்டு அலுவல் அமைச்சு, அதே போன்று பொது நிர்வாக அமைச்சு உட்பட சில அமைச்சுகளுக்கு போனால் அங்கு தமிழ்மொழி பேர்ப்பாளர்களே இல்லை. அவர்கள் மொழிபெயர்ப்பாளர்களை கேட்டால் ஓடித் திரிகிறார்கள். ஆகவே நீங்கள் அதிலே கூடிய கரிசனை காட்டுபவர். ஆகையால் நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களை அனைத்து அமைச்சிலையும் நியமிக்க வேண்டும். அண்மையிலே சுகாதார அமைச்சு ஒரு கூட்டத்துக்கு எங்களுக்கு அழைப்பை அனுப்பியிருந்தார்கள், அது சிங்களத்தில் தான் வந்தது. அவை இன்றும் அமைச்சுக்கள், பெரும்பாலான அமைச்சுக்கள் அந்த மொழியில் சமத்துவத்தை வழங்குவதில் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது, மொழியில் சமத்துவத்தை வழங்க தவறுகின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக அமைச்சர் கூடிய கவனம் செலுத்தி இந்த விடயத்திலும் உங்களது அக்கறையை காட்டுமாறு, நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்ற அக்கறையோடு இந்த அக்கறையையும் காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு உங்களுக்கு இங்கே உருவாக்கப்படுகின்ற அரசியல் அமைப்பில் கூடிய பங்கிருக்கிறது. ஏனென்றால் சகவாழ்வை ஏற்படுத்துவது இந்த அரசியல் அமைப்பில் முக்கியமானதாகும். ஆகவே அரசியல் அமைப்பின் உபகுழு, நான் நினைக்கின்ற அந்த அரசியலமைப்பு வழிப்படுத்தல் குழு கூடியிருக்கிறது, அதிலே நீங்களும் பொறுப்புவாக இந்த அமைச்சாக இருக்கின்றீர்கள். ஆகவே அதிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கப்படும் வகையில் நீங்கள் உங்களது கருத்துக்கள் அதிலே பொழியப்பட வேண்டும். இது உங்களது கடமை என்பதனையும் இந்த சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அத்தோடு நான் இன்னும் ஒன்றையும் கூற வேண்டும். எங்களது இந்த மீள்குடியேற்றத்தை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்னும் சில இடங்களில் மீள்குடியேற்றப்பட வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. அந்த வகையிலே 12,823 குடும்பங்களைச் சேர்ந்த 40,808 பேர் குடியேற்றப்பட வேண்டும் என 2017 ஜூன் நடுப்பகுதியில் தங்களது அமைச்சு வெளியிட்ட அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உறவினர் வீடுகளில் வாழும் 573 குடும்பத்தைச் சேர்ந்த 1,338 பேரும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் திறந்த வழி முகாமில் வாழும் 240 குடும்பத்தைச் சேர்ந்த 557 பேரும், மன்னார் மாவட்டத்தில் உறவினர் வீடுகளில் வாழும் 1,355 குடும்பத்தைச் சேர்ந்த 1,903 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் திறந்த வழி முகாமில் வாழும் 765 குடும்பத்தைச் சேர்ந்த 2,998 பேரும், உறவினர் வீடுகளில் வாழுகின்ற 8,993 குடும்பத்தைச் சேர்ந்த 31,101 பேரும், மொத்தமாக 9,758 குடும்பங்களைச் சேர்ந்த 34,99 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 741 குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர் வீடுகளில் வாழுகின்ற 2,422 பேரும், வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த உறவினர் வீடுகளில் வாழும் 75 குடும்பத்தைச் சேர்ந்த 273 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 81 குடும்பங்கள் உறவினர் வீடுகளில் வாழ்கின்றனர். இவர்கள் 216 பேரும் இன்று உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை விரைவாக குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் பிரதான வீதியை அண்மித்து 61 குடும்பங்கள் இன்னும் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றது. அண்மையில் நீங்கள் ஏறாவூர் பகுதிக்கு விஜயம் செய்தீர்கள், அது சம்பந்தமாக நீங்கள் அவதானம் செலுத்தியிருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 573 குடும்பம் மீள்குடியேற்றப்பட வேண்டிய நிலையில் அவர்களின் தேவைகள் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக 9,828 வீடுகள் மீள்குடியேற்ற அமைச்சின் கீழ் மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 16,128 மலசல கூடங்கள் தேவையாக இருக்கின்றது. 6,500 கிணறுகள் அவசியமாக தேவையாக இருக்கிறது. அது தவிர வீதி என்பது மிக முக்கியமானதாக அங்கு காணப்படுகிறது. மீள்குடியேற்றப்பட்ட பகுதிகளில் 822 கிலோமீட்டர் வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அத்தோடு 573 குடும்பங்களுக்கான 25,000 ரூபா கொடுப்பனவு இன்னும் முற்றுமுழுதாக வழங்கப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உன்னிச்சை குளத்து நீரானது குடிநீருக்காக யுத்த பாதிப்பு அற்ற பகுதிக்கு கொண்டு செல்லும் நிலையில், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உன்னிச்சை தொடக்கம் ஆய்த்தியமலை ஊடாக கரடியனார் சந்தி மட்டும் மிக அவசரமாக குழாய் வளங்கள் மூலம் நீர் விநியோக திட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த மக்கள், மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் குடிநீருக்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் மிக விரைவாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு தங்களை அன்பாக இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இன்னும் சில விடயங்களை நான் இங்கு கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். அறநெறி பாடசாலையை பொறுத்தவரையில், அறநெறி பாடசாலையிலே ஆசிரியர்கள் நீண்டகாலம், 25 வருடங்களுக்கு மேலாக சேவை அடிப்படையிலே கடமையாற்றுகிறார்கள். அவர்களுக்கு எந்த ஊதியமும் இல்லை. ஆகவே அவர்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஊதிய திட்டத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையிலே நாங்கள் பல தடவை பேசியிருக்கின்றோம். அவர்கள் தர்ம ஆசிரியர் பரீட்சையிலும் பலர் சித்தி பெற்றிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே ஏனைய சமயத்தில் இவ்வாறு அறநெறி கல்வியில் பயிற்சி வழங்கியவர்களை ஆசிரியராக உள்வாங்கிய நிலைமை காணப்படுகிறது. ஆகையால் அவர்களை சமய ஆசிரியர்களாக நீங்கள் கல்வி அமைச்சோடு பேசி அவர்களை சமய ஆசிரியர்களாக அரச பாடசாலைகளில் உள்வாங்கி அதே நேரம் அவர்கள் அறநெறி கல்வியையும் ஞாயிற்றுக்கிழமைகளை போதிப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு வேலைத்திட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமின்றி எங்களது இந்து சமய ஆலயங்களின் பிணக்குகள் இன்று பெரும்பாலும் நீதிமன்றங்களில் குவிந்திருக்கின்றன. பெரிய வசதி படைத்த ஆலயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மண்டூர் கந்தசாமி கோயில், அதே போன்று சித்தாண்டி சித்திரவேலாயுதர் சுவாமி தேவஸ்தானம், அதே போன்று குருக்கள் மடம் விஷ்ணு ஆலயம் மற்றும் கோயில் போகிறது இவ் சித்திரவேலாயுதர் சுவாமி உட்பட்ட பல ஆலயங்கள் நீதிமன்றத்தில் இருக்கின்றது வழக்கில். அவை இதை விசாரிப்பதற்கு இந்து நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும். நான் ஏனைய நீதிபதிகளை நான் குறை கூறவில்லை. அது சார்ந்த சமயம் சார்ந்த அறிவு அவர்களிடம் இருக்கும். விவாதத்தை வைத்து தீர்ப்பு கொடுப்பதற்கு அப்பால் அந்த மரபுகள் அங்கு பின்பற்றப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த விசேட நீதிமன்றம் ஒன்றை தாவித்து அதன் மூலம் இவர்களுக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் ஏனைய சமயத்தை போன்று இவர்களுக்கும் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பல விடயங்களில் அவதானிக்கின்றோம், தீர்ப்புகள் வழங்கப்படும் நீதிபதிகள் எங்கள் சமயம் சாராதவர்களாக இந்த ஆலய சம்பந்தமானவற்றில் இருக்கின்றார்கள். இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்து குருமார்களுக்கான ஒரு காப்புறுதி திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஏனென்றால் அவர்கள் வயது முதிர்ந்த பின் தங்கள் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கான ஒரு நடவடிக்கையும் எங்களது அமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு பொதுவாக எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த நாட்டில் 2வது பிரஜைகளாக இருக்கின்றோம். அதாவது தேசிய இனமண்ட ரீதியில் 2வது தேசிய இனமாக இருக்கிறோம். ஆகையால் எங்களுக்குரிய அனைத்து வசதிகளும் இந்த நாட்டில் வழங்கப்பட வேண்டும். ஏனைய சமயத்துக்கு வழங்குவது போன்று வாகனத்தில் சென்றால் கூட மதகுருமார்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, ஆனால் இந்து மதகுருமார்கள் அங்கு குந்த முடியாத நிலைமை இருக்கிறது. ஆகவே அது சார்பாக சிந்திக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இங்கு இருக்கின்ற 3 அமைச்சும் அதிலே கவனம் செலுத்தும் என்று. சகவாழ்வு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் இவே சமயமும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அதிலே நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமின்றி எங்களது சிறைச்சாலை மற்றும் மத விவகார அமைச்சுக்கு இன்னும் ஒன்றையும் நான் கூற விரும்புகின்றேன். எங்களது பகுதியிலே இருக்கின்ற அதிகமான செயற்பாடுகள் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த செயற்பாடுகளை முடிப்பதற்கு தங்கள் அமைச்சின் நிதி போதுமானது அல்ல. ஆகவே இப்போதுதான் நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டேன், கூடிய நிதி உங்களுக்கு ஏற்பாடு செய்து வழங்க வேண்டும் என்று. அது சார்பான ஒரு ஏற்பாட்டை நீங்கள் இந்த குறைந்திறப்பு பிரேரணையில் அமைச்சுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த அமைச்சிலே எங்களது 3 விடயங்கள் இன்றைய தினத்திலே ஆராயப்படுகின்றது. இந்த 4 விடயங்கள், அதிலே குறிப்பாக இந்த பெருந்தோட்ட அபிவிருத்தி சம்பந்தமாக நான் காணி அவர்களுக்கு வழங்குகிற காணி சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தேன். கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார், அது அமைச்சரவையில் போடப்பட்டிருக்கின்றது சார்பாக. அதையிட்டு நான் வரவேற்கின்றேன். ஏனென்றால் எந்த மக்களுக்கும் இந்த நாட்டிலே சகல உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். அந்த மக்களும் இந்த நாட்டு பிரஜைகள் என்பதனை உணர்ந்து அவர்கள் வாழ வேண்டும். அதற்கேற்ற வகைகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து ஒத்துழைப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த அரசாங்கம் பாரபட்சமற்ற முறையில் அவர்களை வழிநடத்தும் எனவும் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இந்த மக்கள் நீண்ட காலமாக பல வளக்குறைபாடோடு மலைநாட்டிலே வாழுகின்றார்கள். வீதிகளாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், அல்லது ஏனைய அவர்களது பொருளாதார நிலைமைகளாக இருக்கலாம். அந்த மக்களின் வளத்தை அதிகரிக்க வேண்டியது எங்கள் எல்லோரதின் கடமையாகும். எங்களது உறவுகள் நாங்கள் இந்த சபையிலே கேட்க வேண்டும். எங்களது உறவுகள் சகல வசதியோடும் வாழ வேண்டும். ஆகையால் அதற்கேற்ற வசதிகளை செய்வதற்கு இந்த அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான நிதியை கூட நீங்கள் அதிகரித்து வழங்க வேண்டும். அவர்களது தேவைகளை சகலவற்றை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் இந்த நாட்டுக்கு உழைத்து கொடுத்தவர்கள், இந்த நாட்டின் அந்நிய செலவாணியை பெற்றுக் கொடுக்கின்ற முதுகெலும்புகள். ஆகவே அந்த மக்களின் அனைத்து வாழ்வாதார செயற்பாடு மேம்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அந்த வகையில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் எதிர்பார்த்து இந்த அமைச்சிலே பல விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களது இலங்கையிலே நான் சொன்னது போன்று நாங்கள் 1900 ஆண்டளவிலே நாங்கள் 23 வீதமாக இந்துக்கள் இருந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இப்போது 12.5 வீதமாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். அதெல்லாம் இந்த மலைநாட்டில் திட்டமிட்டு செய்யப்பட்ட கரு சீரழிப்பு விடயம் மற்றும் மதமாற்ற செயற்பாடுகளால் ஏற்பட்டது. இந்த நாட்டில் இருக்கின்ற பல பகுதிகளும் தமிழ் மக்களின் இந்துக்களின் பகுதிகள். ஏனென்றால் கௌரவ புத்த பகவான் ஒரு இந்து இளவரசர். கௌரவம் என இந்த நாட்டின் மக்களின் வணக்கத்துக்குரிய பெரும்பான்மை மக்களின் கடவுளாக இருக்கின்ற புத்த பகவான் இந்து இளவரசர். ஆகவே இது ஒரு இந்து நாடு. இந்த நாட்டிலே நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்திருக்கின்றோம். ராவணன்தான் இந்த நாட்டில் குபேரனுக்கு பின் ஆட்சி புரிந்தவன். அதை நான் மட்டுமல்ல, ஏனைய நாடுகளும் இதிகாசத்தை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றது. ஆகவே இந்த நாட்டின் பூர்வீக குடிகளாகிய இந்துக்களின் இருப்பிடங்கள் எல்லாம் தொல்பொருளாக மாற்றப்படுகின்ற அந்த தரங்கெட்ட விடயத்தை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இந்துக்கள் இடங்கள் இந்துக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கன்னியா வெந்நீரூற்று இந்துக்களுக்குரியது. ஆனால் இப்போது அந்த கன்னியா வெந்நீரூற்றை ஒரு தொல்பொருள் என்று பிரகடனப்படுத்தி இந்துக்களின் வழிபாட்டு பிதிர்க்கடன் தீர்க்கிற விடயத்தில் தடங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கன்னியா வெந்நீரூற்று இந்து மக்களிடம் வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று இந்து கோயில்கள் பல உடைக்கப்பட்டிருக்கிறது, பௌத்த விகாரையிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடங்களில் இந்து கோயிலை கட்டுவதற்கு நடவடிக்கை தர வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டத்திலே இவ்வெறிகள் பிரதேசத்திலே இளங்கத்துறை முகத்துவாரம் என்கின்ற பகுதியில் இருக்கின்ற மலைமுருகன் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கு ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அதே வெறிகள் பிரதேசத்திலே நீலியம்மன் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கு ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நல்லிணக்கத்தை பாதிப்பது, கலந்துரையாடலை பாதிப்பது, இந்துக்களுக்குரிய வழிபாட்டுத் தலங்கள் உடைக்கப்பட்டு பௌத்த விகாரை கட்டப்படுவது. இதை ஆராய்வதற்கு 3 அமைச்சும் ஒரு குழுவை நியமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இடத்திலே மீண்டும் இந்து ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். அதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு என்னை உரையாற்ற அனுமதித்த தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
தேங்க்யூ. கரு கே கே பி தாசம் அந்தமா அபத்து மாட்டு வினாடி பகத்து
வேணும். கரு உலசனையோட சபாபத்து மணி கதுலட்ட நவகம்மான எடுத்துக்காங்க அமாத்தியம்சா ஜாத்திக ஐக்காபத்த அமாத்தியம்சே வகையும் உருத்தாபன அமாத்தியம்சே கனி அமாத்தியம்சே சீதாவை காத்தாக்கரன் மட்டும் இல்லை மிக சந்தோஷம் வேணும். விசேஷம் கேன்னோன்னு பத்துக்குறைய நிவாசகன சதாங்கரன்னோன்னு நிவாச அமித்துமா அப்போ திகம்பரம் அமித்துமா மீ நிவாச சம்பந்த விடகடத்து கருகனியானவா தம் ஹொந்தாய் அப்படி மேக ஆரம்பக்கரே தண்டவசி அணு துணே தமை பைச்சத்தாக்கு தென்னகீலா அப்பே கரு ஆகமெத்துமா திவங்கத ரணசிங்க பேமெத்துமா யோகேமே ஹிட்ட புஜானாதிபத்துமா இபி விஜயதுங்க ஹிட்ட புஜானாதிபத்துமா காலையத்தில் தமை மே பைச்சத்தத்தை தென்ன ஆரம்பக்கரி நமுத் இட பஸ்ஸே அணு ஹத்தரே ஆண்டு வேணா சீமத்துள்ள மே தக்வா கிசிம வடப்பிலக் மே பத்துக்கரே ஜனதா வேணுமே மே வேணும் அமாத்தியாசிக்கு உற்பத்கராத் மே இடம் சம்பந்தவோ ஓ கிவல் சம்பந்தம் வெடக்கடுத்து வில்லுவாக் எத்தியுனேனே அப்போ ரஜய பலேட்டு 10 நாள் பஸ்ஸு மே நிவாச வத்துக்கரேட்டு அவசியனோ எக்டாஸ் ஹெட்டபந்தாக் பமன நிவாச வத்துக்கரே ஏ அஹிசக ஜனதாவட்டு மே வன வீட்ட நிவாச மடஹித்தே துங்காரதாக் இதுவே பவத்தினோ இது கல்ல தியனவா மேக இத்தாம் இக்மனி தியா கடியம் கல்ல மே வெடுப்பில்ல இஸ்ரஹாட் கெய்யாண்டு கேலாம் விசேஷம் வியவஸ்தாயை மத்தக்கரண்டோன மெத்துமாட்டு ஏ வகையை மே நிவாச தோறா கனியமேதி ஹம பிரதேசமீன ஜனதாவ கெந்தவல ஏ அயகே மூலிகத்தை அது என்னோட போராகின ஏ ஆயிட்டு நிவாசல பாதி வெடப்பிலுகட்டையான ஹுந்தாய் கேனுக்கு மாம் விசேஷம் வியவஸ்தான் மதக்கொண்டு இவகையும் பஹாத்திம்பல ஏ வகையும் ஜலாச ஆசித பிரதேசோல எல கங்காவில் உள்ள நிவாசாதுல பௌகீதனோல கங்கத்துல விசால பிரமாணம் கெட்டவில்லா நோக்கு கருதோட்ட முன்ன செஞ்சுனா இவகையும் அத்தியாயனக்கள்ல வந்து வார்த்தா அரகின மே நிவாச ஹதிவி வெடப்பில் ஆரம்ப கரணக்கில் விசேஷம் மதக்கணும் ஏ வகையும் எக்க பந்தியக்கட்ட எக்க கொட்டசக்கட்ட எக்க வெடப்பிலகட்ட அந்நத்துவ ஹெமட்டம விதியான ஆள்காரிட்ட மே நிவாச வெடுப்பில் கியாத்மா கண்டக்கில் விசேஷம் பத்துமாக இல்லா சின்னோம் ஏ வகையும் வத்துக்கரே விசேஷம் இதிரி காலையத்துள்ளதி மே நிவாச ஹதலதியில் நிவாச உள்ள பதிக்கெல்லாம் இதிரிட்டு அனாத்தரே மே நிவாச விக்குணகின அன்ன இடத்தியனோ நிசா விக்கு கிடப கே விக்குணகாண்ட வரி விதியட்ட ஒப்புவாக் ஹதலதி உள்ள தொந்தாக்கி எனக்கு விசேஷம் மதக்கரண்டோடு மேவா விக்குணலா பல்லையாட்ட ஆவோத் வத்துக்கரை அந்திமட்ட வாண்ட சித்தவை வத்துக்கரை விடக்கரகான்னு தருணியோ நத்திவை தருணியோ நத்திவை පහුගිය කාලය තුල ඒ වගේ තත්ත්වයක් ඇති වුණා දුප්පත් අහිංසක ජනතාවට කර කියා ගන්න නැතුව සට්ටි පාණි සෙම්බු එල්ලාංග ඔක්කොම කඩේට තියලා අවසානයේ තමන්ගේ හැඳුනුම්පත පවා තියලා මුදල් අර ගන්න තත්ත්වයක් පහුගිය කාලය තුල දැක්කා. ඒ වගේම ඒ කාලේ අඳ කාලතිලේ ඉඳ කාදලේ තෝඩු ரெண்டு பக்கமே தோடு ஒரு அஞ்சு அஞ்சரை பவும் போல் தோடு ரெண்டு இருந்தது. இந்த இப்போ இந்த காலத்தில் பெண்கள்ல ஒன்று ஒரு தோடுமே இல்லையே. ரொம்ப கஷ்ட காலம் இப்போ வந்திருக்கு. நாங்கள் அதனால இந்த தோடு வாங்கி சரி ஏதாவது பணம் இல்லாமல் என்ன செய்யுது அவன் கஷ்டத்தில் இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்கு இந்த எஸ்டேட் கம்பெனிக்காரனுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லணும். அப்படி சொல்லிட்டு தான் இந்த மலையக மக்கள் வேலை செய்கிற மக்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். தேர்தல் காலத்துக்கு மட்டும் சில சகோதர மக்கள் சொல்கிற தேர்தல் காலத்துக்கு மட்டும்தான் வாழ்ந்து நம்ம தலைவர் மாறு மற்ற காலத்தில் ஒருத்தரும் வரமாட்டோம் அங்கே பார்க்குறதுக்கு அப்படி சொல்லுறது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள் நான் தேர்தல் காலம் அங்கே போகிறது இல்லை காலம் போகிறது லைத்து உள்ளுக்கு போயிட்டு உட்காந்து தே தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது அந்த சகோதர மக்கள் எல்லாம் நான் ஒற்றுமையாக இருக்கணும். அதனாலே தேர்தல் காலம் மட்டும் இல்லாமல் மற்ற காலையில் போயிட்டு அந்த நம்ம சகோதர மக்கள் பார்த்து அவனுக்கு குறைபாடு பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டு அவனுக்கு உதவி செய்யணும்னு தான் நாங்கள் சொல்லணும் செல்வது. ஏன்னா மீட்டு வாடா அவங்க மே வத்துக்கான வேண்டிய கதாகரன் பல பொறுத்துனே தவ விசேஷம் அப்படி பாஷா பரிவ பாஷா ஜாத்திக சங்க சஹஜீவனே சம்பந்தம் அப்படி கரு மனோகாசன் எத்துமாக அமாத்திய கணத்து போட்ட கதாகரண்டோட எத்துமா அத்துவசியம் ஜாத்திக சமகே வேணும் விசால மேவரக்கரன் வைக்கினே එතුමා වැඩි දේශක් ගන්නව මේ ජාතික සමගිය ඇතිකරන්න ඒ අමාත්‍යංශය හරහා පහුගිය මේ මාස කීපෙම ද්‍රවිඩ භාෂාව සිංහල භාෂාව උගන්වීමට ඒ කටයුතු කරන ඒ පන්ති කීපයක් පවත්වාගෙන යනවා. ඒ පන්ති වලින් ඒ වැඩ කටයුතු කරනවා. නමුත් ඉගෙන ගන්න අපේ ගරු මන්ත්‍රීතුමලා ඒ අය සහභාගී වෙන්න ඒ ගැන මම කනගාටු වෙනවා. විශේෂයෙන් ඉදිරි කාලය තුළදී ඒ ගැන එකට එකතු වෙලා කටයුතු කළොත් මේ ප්‍රශ්නේ තවතුරටත් අපිට සංහිඳියාව තුලින් ඉස්සරහට යන්න පුළුවන් හොඳ තත්ත්වයක් මේ රටේ ඇති කරගන්න පුළුවන් මේ ද්‍රවිඩ භාෂාව අපි ඉගෙන ගත්තොත් කියන එක මම විශේෂයෙන් මතක් කරනවා. මම නම් පොඩි කාලේ අපි ද්‍රවිඩ සිංහල මුස්ලිම් ඔක්කොම හතර පහ දෙනාම එකට එකතු වෙලා ඒ අධ්‍යාපනය ලැබුවේ. ඒ තුල තමයි අපි මේ තත්ත්වයට අපි සහෝදරයන් වශයෙන් අද ජීවත් වෙන්නේ. එම නිසා මේ පොඩි කාලේ ඉඳලම මේ ද්‍රවිඩ සිංහල මුස්ලිම් කියන ඒ සහෝදරයන් සියලුම එක පාසල ගෙන ගන්න වැඩ පිළිලක් මේ වතුකරේ හරි එහෙම නැත්නම් ඒ ද්‍රවිඩ ජනතාව ඒ වගේම ජාතීන් තුනම වැඩියෙන් ජීවත් වෙන ප්‍රදේශවල හරි මේ අධ්‍යාපන ක්‍රමය යම්කිසි මාවතකට ගෙනාවත් හොඳයි කියන යෝජනාව මේ අවස්ථාවේ කරන්න. ඒ වගේම සිංහල දෙමළ කතා කරන ඒ සහජීවන ජීවත් වෙන ප්‍රදේශයේ ඉන්න මන්ත්‍රීෙක් හැරියට භාෂා විෂය දන්න ගරු මනෝ ධනවිසන් නැමැතිමාගේ ඉල්ලීමක් කරන කැමති ගණිතුමනි මේ රටේ ජාතික සංගීතයට අදාළ ප්‍රධාන කාර්යභාරන්නේ ජාතීන් අතර සංගීතයට සිදු කරන භාෂා පරිවර්තන සේවය. මේ විට දිගින් දිගටම කොන් කිරීමට ලක්වීම තිබෙනවා. මේ සේවය 1999 පස්සේ උසස් වීමක් ලබා දීලා නැහැ. 2006 අවුරුද්දේ සේවය තත්ත්වය පහළට දාලා නොකඩවාල නිලධාරීන්ගේ සේවය අතහැර යන තත්ත්වයට ඇති කළා තියෙනවා. ඒ නිසා ඒ හේතුවෙන් මේ විට උග්‍ර නිලධාරීහිගයක් මේ සේවය පවතිනවා. මේ ගැටලු විසඳන්න රජය ගන්නා ක්‍රියාමාර්ගවලට අකුලෙන් අදින එක්තරා නිලධාරී ප්‍රතිනිධියකුත් නිසා දිගින් දිගටම රාජ්‍ය සේවයේ සංවිධාන ගැටලු වර්ධනයම් තිබෙනවා. එම නිසා ඔබතුමාගෙන් මම විශේෂයෙන්ම කරු සභාපති විල්ලීමක් කරනවා. මේ අවුරුද්දේ එස්සත් ජාතිකයේ සංවිධානයේ විසින් යෝජනා කර සම්මතකින් සම්මතකින් ජාත්‍යන්තර භාෂා පරිවර්තන දිනයක් නම් කරමින් අවධාරණය කරපු විදියට කරුණාකර මේ භාෂා පරිවර්තන සේවය අනවශ්‍ය විදියට නිර්මාණ කරලා පල් කරමින් තිබෙන ගැටලු විසඳන්නට ඔබතුමා ප්‍රබල හඬක් අමාත්‍යාංශවලට නැගත්තම බලාපොරොත්තු වෙනවා. එහෙම නුනොත් අපි ජාත්‍යන්තර හමුවේ පිළිකොට ලක් වෙන ගෝත්‍රික ජාතියක් ලෙස හංගට ගැසීමට වාක්කඩ බැහැ. මේ නිසා මෙම ගැටලු විසඳන්න ඔබතුමා ගන්නා පියවර මොනවද කියන කාරණේ ඔබතුමාගේ පිළිතුරු කතාවෙන් මම බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම
ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්යි.
හොඳයි. භාෂා පරිවර්තකයන් අත් වශයෙන්ම හැමදාම අවශ්‍ය වෙනවා. අපි ගොතෙන්ට ගියත් සමහර කොන් වෙන්නේ මේ භාෂා පරිවර්තනය හරියට ලබා දෙන්න බැරි වීම ගැන. ඉතින් එමේ ඉන්න නිලධාරි බොහොම ඉතාම සුළු පිරිසයි ඉන්නේ. අයගේ ප්‍රශ්නෙට විසඳුමක් ලබා දෙන්න ඔබතුමා යම්කිසි පියවරක් ගන්නවා ඇතේ කියන එක විශේෂයෙන්ම බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම මට මේ අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව ඔබතුමාට මගේ ගෞරවණීය ස්තුතිය උපුදා කරමින් මගේ විකටි වචන සල්පෙමින් අවසන් කරනවා.
ස්තුතියි ගරු තාරක බාලසූරිය මන්තුමා.
Honorable presiding member, at the outset I want to thank you for giving me 16 minutes of this house time to speak on the subject matters pertaining to ministry of hill country new villages Infrastructure and Community Development, Ministry of Prison Reforms, Rehabilitation, Resettlement and Hindu Affairs, and the other two subject ministries of National Coexistence, Dialogue and Official Languages, and the Ministry of National Integration and Reconciliation. Furthermore, Honourable Member, I want to thank you for, I want to thank the Honourable Speaker for appointing me to the Budget Committee, in which we were able to discuss in detail with the officials and the respective ministers on the subjects which are debated today. From a personal point of view, I must say that it was a noteworthy learning experience. Honourable Presiding Member, and if we have learned anything from the fancy titles of these ministries that I just recited, it is that we have too many titles, too many ministers, and too many ministries. This has also been the case by the previous government. And this government's leaders too have erred in its conduct by increasing the number of ministries in order to massage the egos of politicians. In a letter which I wrote to the Prime Minister regarding the new constitution, I suggested that the new constitution should spell out the number of ministries subject-wise so that there will be continuity. I was also pleased when Honourable Nimal Siripal de Silva, in his speech in the Constitutional Assembly, presented the same sentiments. What happens, Honourable Member, when we have too many ministries is it leads to inefficiencies. As it is the case in this instance, it can be seen in other subject areas too. Take, for example, the case of not having a Ministry of Public Utilities and instead having a Minister for Water, Minister for Electricity, and a Minister for Drainage, and so forth. How many times, Mr. Honourable Presiding Member, have we seen a newly built road being deconstructed by the Water Board because there was lack of coordination? And in this instance too, I fear that too many ministries will lead to inefficiencies. And it can be seen it's getting there, as most of these ministries have underutilized their allocations. So I suggest, Mr. Presiding Member, without us waiting for a new constitution, let us put this right. Let us bring legislation dividing ministries subject-wise so that they will not be changed by a future government. Presiding Member, as time does not permit me to speak on all the subjects up for debate today, I will limit myself mainly to speak on the subject of national reconciliation. Before I do, I want to speak a word or two about the Ministry of Hill Country, New Villages, Infrastructure and Community Development. I want to congratulate the minister in his efforts to uplift the living standards of the plantation community. I also want to remind the minister that plantation workers are not restricted to the hill country only. In areas like Kegol and Ratnapura, there are considerable number of numbers and their living standards are appalling. As we can all agree that the plantation workers are one of the most deprived communities in the country, I feel it is best to carry out a program of affirmative action in order to accelerate the upliftment of their living standards. I also want to take a minute to applaud the Minister of Prison Reforms, Rehabilitation, Resettlement and Hindu Affairs on his efforts to rehabilitate and resettle those dispersed by the war. This is no easy task. Although the resettlement could be finished according to a given timeline and rehabilitation accelerated, the scars of the war, however, will take a much longer time to disappear, and no timeline can be imposed. It is also important that the minister and the government ensure that those who have been rehabilitated, especially the 12,000-odd former LTT combatants, are equipped to earn a proper livelihood, and they be given proper opportunities and ensured that they will not be drawn back into a life of violence and crime. Now, I also feel the minister is in a unique position of being able to help his community through the Ministry of Rehabilitation and Resettlement. And as his illustrious ancestors have done in the past, he too can serve the whole country through the Ministry of Prison Reforms. So perhaps the minister can leave a blueprint to the future Tamil politician that if we are to truly believe in one nation, then the politicians should not restrict only to matters pertaining to their community, but should engage themselves on matters common to all. I wish him well. Honourable Presiding Member, on the matter of reconciliation, I believe as a Minister of National Integration and Reconciliation comes under His Excellency the President himself, I believe the President has stumbled. He has erred in appointing Madam Chandrika Kumaratunga as the Chairperson of the Office of National Unity and Reconciliation. Think of it. Now, if Madam Kumaratunga cannot even reconcile with former President Mahinda Rajapaksa, is she the best person to have preaching us about reconciliation? Now, I am aware that the Office of National Unity and Reconciliation has come up with a national policy on reconciliation, in which it talks of political power sharing, linguistic issues, rule of law, transitional justice and a whole lot of fancy political jargon, mainly incorporated by the NGOs, which has substance but which might not fit too well with the ground realities. So what is the ground reality? The ground situation is that we are a deeply segregated society with historical roots that continue to divide us. We are a nation after a 30-year brutal war that continues to mistrust one another. We don't speak one another's language. We don't intermarry. We want to promote our culture rather than a Sri Lankan identity, Mr. Speaker. Reconciliation is a complex problem, especially in a country like Sri Lanka, which has long historical roots. I remember a speech by Honorable Dallas Alaperuma on the same subject last year, and the Honorable Member pointed out how historically Sinhala cinema has depicted Tamils as servants and in Tamil cinema depicts Muslims as servants or people of lesser being. We have derogatory terms for each other, which we are not shy to speak out in the absence of the other. So, Honorable Presiding Member, reconciliation is a complex thing. And in order for us to work things out, Honorable Member, we can look at how reconciliation has taken place in other countries such as South Africa, Cambodia, Rwanda, Colombia, and so forth. And we see that in most conflict-affected countries, reconciliation has not gone up to expectations, perhaps barring South Africa. But even there, we still find deep prejudice among racial lines. Honorable Presiding Member, compounding these issues are the external forces that are determined by the geopolitical circumstances. So I believe we need to look at success of other countries in this regard and emulate where possible, but ours has to be a homegrown solution. We need to look at both the short term and the long term when looking at reconciliation. Honorable Presiding Member, we can build a legal framework as a short term solution and can stop any sort of discrimination, at least legally. We see that in the United States, the derogatory word nigger used to be used by the whites against the blacks are said no more. This is not due to the legal framework, although in 2007 the New York City Council banned the N-word. The usage of the word has stopped because America has made a social rule that prohibited its usage. I think the member who spoke before me also spoke about Hindu clergy who are allowed when traveling in the buses. They are not allocated a seat, but the first seat in any bus is allocated to the clergy. If the seats are not given, it's not a question of legality. It's a question of tradition. So I think these things has to be imposed. We have also seen how countries like Singapore too have used social engineering for communities to interact. Singapore limits the number of ethnic minorities who can live in a neighborhood or even in an apartment block. I'm not saying we need to do the same here, but simply just like Singapore has done, we need to think of innovative ways to interact. One way could be to build a highway to Jaffna. I think, you know, if we build a highway, which probably in about 3 hours' time, if we can go to Jaffna, I think the whole country will become much smaller, and then the communities will tend to interact. We also need to build on long-term measures, such as trying to make the next generation bilingual, or even, for that matter, trilingual citizens, who can enrich their souls by appreciating diversity. I also think that if we can find common factors that cut across ethnic barriers, then we should exploit it. One major factor that helped bridge communal barriers between black and whites in the United States was the influence of black athletes, entertainers, actors, comedians had on the whole society as a whole. I think we have all seen how in the 1980s shows like Jefferson's and Cosby Show helped, was appreciated by the white people. The athletes helped build communal bridges. Similarly, the movie Invictus tells the story of how Nelson Mandela used glory at the Rugby World Cup to unite the nations. Mr. Presiding Member, we also need to differentiate problems into different groups and find unique solutions to these problems. I see three types of problems that we as a nation will have to address. Firstly, the legal framework and interracial community building activities needs to be done. This should have both short-term and long-term objectives. Secondly, we need to address the administrative issues such as inability of first Tamil citizens to conduct or get anything done in Tamil in a single majority area or vice versa. Administrative issues such as this, I think, can be solved through technological solutions. I think now most smartphones use, there's an application where the languages can be converted. So we need to make use of this more. Mr. Speaker, finally, we must address the issues of Tamil political aspirations. keeping in mind the unitary nature of the state, Tamil aspirations have not always been reasonable, but we must admit that the single majority government's response have not been adequate either. Mr. Speaker, we also must ensure that if we are to move forward, we need to bury the ghost of our past. And in order to do that, we cannot keep digging old wounds which are about to heal. While a Truth and Reconciliation Commission will aid people to find closure, any commission or any form of justice, such as transitional justice mechanism that highlights atrocities of on one side, only will deepen the barriers further. Similarly, any form of justice that targets the security forces can result in more extreme views advocated and deep resentment to the other community. It must be said that reconciliation cannot be created by creating laws only. We are a deeply segregated society, and that these gaps must be bridged. If we are to find true reconciliation, our historic roots have kept us separated, even within our communities. We have further managed to segregate ourselves more, if not by race, then at least by a caste system. Honorable Presiding Member, if we are to overcome these barriers, then there must be political will across the floor of this house on the direction we should be moving in. And we should have sincere efforts to bridge these differences. There's a section of the House who believes that reconciliation can be achieved through political power devolution. I say, Honorable Presiding Member, let us not fool ourselves. Any devolution without reconciliation will only open wider the doors of separatism. And I also believe that devolution should not only be between the center and the periphery, but also within the center too. Although we have a long way to go, I believe we too can be successful. We only need to look at the United States for inspiration. In the United States, during the 1960s, there were restaurants in the South where people were not allowed to eat. People were not allowed to eat because of the color of their skin. If you were black, you were not allowed to get into certain clubs or schools or universities. But we did observe that in less than 60 years, the nation somehow came to elect a black president. I do wish that in my lifetime, I too will get to see a Tamil or Muslim as the leader of this country, not because of his or ethnicity, but on the merits of what that person can do to the country and to the whole country as a whole. So while wishing all the respective subject ministers, I hope they find wisdom and energy to help us reconcile our differences and build a true Sri Lankan identity. Thank you.
Thank you. Honorable, yes, Veerendra.
Gaurava Sabaikku Thalaimai Thaangum Uruppinavargale, Indraya Mukkiyamana Moondru Amaichargaludaiya Vivaadathile Pesuvatharku Kidaithathaana Indha Vaaippukku Mudharkan Indha Uyariya Sabaikku Naan Enadhu Nandrigalai Therivithuk Kolgindren. உண்மையிலே முதற்கண் எங்களுடைய சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு மூழ்குடியேற்ற அமைச்சு பற்றி சில கருத்துக்களை தடத்திலே நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்கள் பகுதிகளுக்கு அடிக்கடி வந்து செல்கின்ற ஒரு கௌரவமான அமைச்சர் எங்களுடைய கௌரவ சுவாமிநாதன் ஐயா அவர்கள். நகர்ப்புறங்களில் மாத்திரமல்ல கிராமப்புறங்களுக்கும் அவர் விஜயம் செய்கின்றவர். நாங்கள் அழைக்கின்ற போது தன்னுடைய அண்மையில் கூட அவர் தன்னுடைய உடல் நலம் குன்றிய நிலையில் கூட நான் அழைத்திருந்தேன். அந்த இடத்தில் அவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை கொண்ட பகுதிகளுக்கு அவர் விஜயம் செய்திருந்தார். இந்த அடிப்படையிலே இந்த மூன்று தசாப்தத்தை தாண்டி வடகிழக்கு மாகாணங்களிலே முழுமையாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இன்னும் பல்வேறுபட்ட யுத்தத்தின் வடுக்களை சுமந்து கொண்டிருக்கின்ற அவல நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. வடமேல் மாகாண மேல் மாகாணத்துக்கென்று அவற்றை அபிவிருத்தி செய்வதற்கென்று தனி அமைச்சுக்கள் இந்த நல்லாட்சியிலே உருவாக்கப்பட்ட போதிலும் யுத்தத்தினால் 30 வருடங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு அழிவுகளை சந்தித்த வடகிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கென்று ஒரு அமைச்சு இந்த நல்லாட்சி உருவாக்கப்படவில்லை. இருந்த போதிலும் மத்திய அரசிலே இருக்கின்ற இவ்வாறான அமைச்சர்கள் முடிந்தளவு இந்த வடகிழக்கு மாகாணங்களிலே தங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதை குறித்து நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக 9828 பேருக்கு இன்னும் கிட்டத்தட்ட வீடுகளை வழங்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அதுபோன்று 822 கிலோமீட்டர் அளவான கிராமிய பாதைகள் அமைக்கப்பட வேண்டிய நிலை இருக்கின்றன. அத்துடன் 16128 மேற்பட்ட நலசல கூடங்கள் என்றால் நலசல கூடம் என்பது அடிப்படை மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. நீங்கள் மட்டக்களப்பினுடைய படுவாங்கரை பகுதிகளில் வந்து பார்த்தால் இன்னும் வயதுக்கு வந்த பிள்ளைகள் கூட காட்டுப்பகுதிகளுக்கு செல்கின்ற நிலைமை இருக்கின்றன. மிகவும் ஒரு வேதனைப்படக்கூடிய நிலைமை. ஏனென்றால் 2 தடவைகள் மட்டக்களப்பிலே படுவாங்கரை இந்த மக்கள் யுத்த நடவடிக்கை காரணமாக இடம்பெயர்ந்து திரும்ப அந்த பகுதிகளுக்கு சென்றவர்கள். வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த நடவடிக்கைகளை இராணுவம் முன்னெடுத்த போது பல்குழல் பீரங்கிகளை தாக்குதலை மேற்கொண்டுதான் அவர்கள் அந்த யுத்த நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அதனால் வீடுகள் முழுமையாக அங்கு சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 12,000 மேற்பட்ட வீட்டு திருத்த வேலைகள் இருக்கின்றன. பகுதிகளாக சேதமடைந்த வீடுகள், திருத்தத்துக்கு உட்பட வேண்டிய வீடுகள் அங்கு இருக்கின்றன. இன்று பெண் தலைமைத்துவம் தாங்கும் குடும்பங்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வடக்கு கிழக்கிலே 126,000 மேற்பட்ட பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் இருக்கின்றன. விதவை தாய்மார்களை கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றன. வடக்கு கிழக்கிலே 36,000 விதவைகளை கொண்ட மாவட்டமாக அதிக அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்களிலே அதிக அளவு விதவைகளை கொண்ட பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களை கொண்ட மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் அதிகமாக கொண்ட மாவட்டமாக இருக்கின்றன. முன்னாள் போராளிகள் அதிகமாக கொண்ட மாவட்டமாக இருக்கின்றன. இளம் விதவை தாய்மார்களை அதிகம் கொண்ட மாவட்டமாக இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 6,800 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கையை இழந்து கண்ணை இழந்து கால்களை இழந்து இடுப்பு கீழ் இயங்க முடியாமல் கிட்டத்தட்ட 700 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இவ்வாறு பல்வேறு வேதனைகளையும் வடுக்களையும் சுமந்து கொண்டிருக்கின்ற நிலைமை அங்கு இருக்கின்றது. அவை இந்த நிலையிலே இவர்களுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க தேவை இருக்கின்றது. அதிகமாக வருகின்ற 2018 நான் உங்களை பாராட்டுகின்றேன். உங்களுடைய அமைச்சு உங்களுடைய அமைச்சின் சார்ந்த உத்தியோகஸ்தர்களுடைய சிறந்த செயற்பாட்டினால் 2016 முன்மொழியப்பட்டதான திட்ட முன்மொழிவுகள் சிறப்பான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 2016 நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அங்கிருந்து உங்கள் அமைச்சுக்கு முன்மொழியப்பட்ட திட்ட முன்மொழிவுகள் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே உங்களுக்கும் உங்கள் அமைச்சின் செயலாளர் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த இடத்திலே நான் எனது நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவை இன்னும் அங்கு தேவைகள் மலைபோல் இருக்கின்றன. உங்களுடைய அமைச்சினுடைய ராஜாங்க அமைச்சராக எங்கள் மாவட்ட அமைச்சர் கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் இருக்கின்றார். ஆகவே அவரும் உங்களோடு இணைந்து செயற்படுகின்ற ஒரு அமைச்சர். அவர் அங்கு உள்ள பகுதிகளுடைய அனைத்து விஷயங்களை அறிந்தவர். அண்மையில் கூட அவருடைய நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அதாவது 10, 20, 30 வருடங்களாக காணாமலாக்கப்பட்டு அதாவது குறிப்பாக நஷ்டஈடு பெறாமல் இருந்தவர்கள், உயிரிழப்புக்கு நஷ்டஈடு பெறாமல் இருந்தவர்களுக்கு அரிய நஷ்டஈடுகள் வழங்கப்பட்டது. பல தசாப்தம் தாண்டி 2 தசாப்தங்களாக 3 தசாப்தங்களாக அந்த உதவியை பெறாமல் இருந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆக இன்னும் அங்கு பல தேவைகள் இருப்பதனால் நிச்சயமாக இந்த 2017 முடிந்து 18 வர இருக்கின்ற வருடத்திலே உங்களுடைய அமைச்சு சார்ந்த செயற்பாடுகள் கூடுதலான முறையில் எங்கள் மாவட்டத்திலே இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் இந்த இடத்திலே பணிவாகவும் வினயமாகவும் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று கோவில்கள் அதற்கு முன் பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யோசனை அவர்கள் கூறியது போல அதிகளவான கோவில்கள் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன. இன்னும் மீள் புனரமைப்பு செய்யப்படாமல் நிலையில் இருக்கின்றன. ஆனால் முடிந்த அளவு நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இந்த காலத்துக்குள் முடிந்த அளவு அதிகளவான கோவில்களுடைய புனரமைப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோது இன்னும் எல்லைப்புற கிராமங்களில் இருக்கின்ற கோவில்கள் கிழக்கு மாகாணத்திலே சரியான முறையிலே புனரமைக்கப்படாமல் திருத்தப்படாத நிலை இருக்கின்றன. அவை இந்த வருகின்ற வருடத்திலே அதற்குரிய நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுப்பீர்கள் நம்பிக்கை இருக்கின்றன என்றால், உங்களுடைய அமைச்சுக்கூடாக இந்து கோயில்களை புனரமைக்கின்ற நடவடிக்கைகள் இரண்டு வருடங்களுக்கு மேல் நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மறுபக்கம் இந்த கிறிஸ்தவ ஆலயங்கள், எங்களுக்கு இந்த நல்லாட்சியிலே கிறிஸ்தவ அமைச்சு என்று அமைச்சு இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவ அமைச்சுக்கூடாக அங்கிருக்கின்ற எத்தனையோ கிறிஸ்தவ ஆலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு அந்த ஆலயங்களில் நான் நினைக்கின்றேன், ஒரு ஓரிரு ஆலயத்தை தவிர எந்த கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் எந்த விதமான நிதிகளும் வழங்கப்படவில்லை. ஆகவே அந்த அமைச்சு கூடாக இன்று அந்த அமைச்சு சார்ந்த விவாதம் இல்லாவிட்டாலும் ஒப்பிட்டு நான் அதை சொல்லுகின்றேன். அது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விடயமாக அங்கே இருக்கின்றன. அத்துடன் சிறை கைதிகள் தொடர்பான விடயத்திலே இன்று இந்த நல்லாட்சிக்கு பிறகு சிறைக்காதிகள் தொடர்பாக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள், இந்த நல்லாட்சி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளினால் குறிப்பிட்ட அளவிலான 213 மேற்பட்ட சிறைக்காதிகள் அரசியல் காதிகள் இருந்தார்கள், அதிலே கணிசமான அளவு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை இருக்கின்றவர்களையும் நிச்சயமாக விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை என்றால் நீங்கள் மட்டும் நினைத்து அது சாத்தியப்படாது. நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர் என்று சட்டம் என்றெல்லாம் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் முழுமையாக வழங்கி கொண்டிருப்பவர். அவை தொடர்ந்து இந்த அரசியல் கைதிகள் விடயத்திலே, அவர்களுடைய நல நோம்புகை விடயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நான் மொன்றாக்கலை சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது அங்கிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய வழக்குகள் கூட இன்னும் நீதிமன்றத்துக்கு எடுக்கப்படவில்லை. அவர்கள் மிகவும் மன ரீதியாக, அதாவது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களோடு பேசும்பொழுது சொன்னார்கள், நாங்கள் எங்களை மாய்த்து கொள்ளுகின்ற நிலையில் இருக்கின்றோம். காரணம், மொன்றாக்கலைக்கு நான் போன பொழுது அவர்கள் சொன்ன விடயம், ஒரு அரசியல் ரீதியாக தமிழ் பேசுகின்ற ஒரு அரசியல் உறுப்பினராக நாம் முதன்முதல் உங்களைத்தான் பார்க்கின்றோம், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு என்று. ஏனென்றால் அவருடைய குடும்ப உறவினர்கள் கூட அவர்களுக்கு இழந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மிகவும் மன ரீதியாக, இந்த அரசியல் கைதிகள், மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு நான் அடிக்கடி சென்று வருபவன், இந்த அரசியல் கைதிகள் உட்பட பலரை சென்று பார்ப்பவன். ஆகவே இந்த சிறையில் இருக்கின்ற மனம் மலரி உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கைதிகளுடைய உளவியல் தேற்றுகை சம்பந்தமான சில திட்டங்களையும் நீங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இன்னும் வழக்கு எடுக்கப்படாமல் இருக்கின்ற இந்த கைதிகளுடைய வழக்குகளை எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கைகளையும் தாங்கள் எதிர்காலத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் உண்மையிலே இன்று நாங்கள் நல்லிணக்கம் பற்றி பேசுகின்றோம். நல்லிணக்கம் என்பது வெளிநாட்டு ராஜதந்திரிகளோடு பேசுவதாலோ அல்லது ஊடகங்களுக்கு அறிக்கை இடுவதனாலோ வந்து விடுவதில்லை. நல்லிணக்கம் என்பது அது செயற்பாட்டிலே வர வேண்டும். நேற்று கூட நான் சொன்னேன், திட்ட முன்மொழிவுகள் என்பது திட்ட முன்மொழிவுகளாக இருப்பதால் பிரயோசனம் இல்லை, அவை திட்ட நடைமுறைப்படுத்தலுக்கு வர வேண்டும், திட்ட அமுலாக்கத்துக்கு வர வேண்டும். இன்று வாழைச்சேனை கடலாசி சாலை, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற எந்த தொழிற்சாலையும், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட எந்த தொழிற்சாலையும் இதுவரை திறக்கப்படவில்லை. ஓட்டு தொழிற்சாலையாக இருக்கலாம், கடலாசி தொழிற்சாலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், 2015 வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் பேசும் பொழுது சொன்னோம், பிரதமர் அவரிடம் சொன்னோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் சொன்னோம், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரிடம் சொன்னோம், எப்படியாவது நாங்கள் இந்த நல்லாட்சியிலே ஒரு தொழிற்சாலையாக திறக்க வேண்டும் என்று. இல்லை, நடக்கவில்லை. ஆனால் வாக்களித்தோம் ஆதரவாக 2016 அதை திரும்பவும் சொன்னோம், ஆனால் நடக்கவில்லை, வாக்களித்தோம். இந்த 2017 சொல்லியிருக்கிறோம், ஆனால் அது நடக்காது என்று நான் நினைக்கின்றேன். காரணம், ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர்கள் என்று மட்டக்களப்பிலே அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேட்டி கொடுக்கிறார்கள், வாழைச்சேனை கடலாசி சாலை நீங்கள் ஏழுமிட திறந்து வாருங்கள் என்று. ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அதை ஒரு சுற்றுலா மையமாக மாற்றுவதாக சொல்லியிருக்கின்றன. ஏன், பிரதமர் கூட எங்களை முதலாம், அதாவது வரவு செலவு திட்டத்தில் இதற்கு முன் நடந்த வாக்கெடுப்பில் எங்களை கூப்பிட்டு அவருடைய அலுவலகத்தை பேசும்போது கூட சொன்னார், அதில் கடலாசி சாலை திறக்க முடியாது, அதை நாங்கள் சுற்றுலா தலமாக மாற்றப் போகிறோம் என்று. நாங்கள் ஏன் கடலாசி சாலையை கேட்கின்றோம், 4000 வேலை செய்த இடம், அங்கு வேலை இல்லாத எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகள் இருக்கின்றார்கள். நான் உண்மையிலே இந்த உயரிய சபையில் சொல்லுகின்றேன், இந்த முறை கூட கிழக்கு மாநிலத்திலே யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாநிலத்துக்கான ஒதுக்கீடுகள் மிக மிக குறைவு. என்னை பொறுத்தளவிற்கு மனவேதனையுடனும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டுதான் நான் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களித்தேன். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் கத்தியும் ஒரு தொழிற்சாலை கூட திறப்பதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே மிக வேதனையோடு மிக கவலையோடு தான் வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமையும், குறிப்பாக நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி போகும் பொழுது நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு ஆதரவை வழங்க வேண்டும், அதை குழப்பிவிடக்கூடாது என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வாறான வரவு செலவு வாக்களிக்கின்றோம். இன்று நாங்கள் எங்களுடைய மட்டக்களப்பு பகுதிகளுக்கு, எங்களுடைய கிராம பகுதிகளுக்கு நாங்கள் செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. வேலை வாய்ப்புகளிலே பாரபட்சம், சில அமைச்சுக்கள் பாரபட்சமாகவே செயற்படுகின்றன. 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து சில அமைச்சுக்கள் 100% பாரபட்சமாக செயற்படுகின்றன, வேலை வாய்ப்பு வழங்குவதில்லை. இன்று அவர்கள் கேட்கிறார்கள், இந்த நல்லாட்சிக்கு நாங்கள் வாழ்க்கழித்தோம். பழனிவே மாவட்டத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயை விட இப்போது இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் 40,000 வாக்குகள் தான் மேலதிகமாக பெற்றார். மட்டக்களப்பிலே 2,00,000 வாக்குகள் மேலதிகமாக பெற்றார். இன்று அந்த மக்கள் எங்களை நோக்கி கேட்கிறார்கள், நாங்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்றன. இன்று இளம் சமுதாயம் பல தேவைகளை கொண்டிருக்கின்ற சமுதாயம், எந்த அபிவிருத்தி திட்டங்களும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகள் திறக்கப்படவில்லை. இன்று கேட்கிறார்கள், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு புலனறுவையிலிருந்து சுகாதார தொண்டர்கள் வருகிறார்கள் வேலைக்கு. ஏன் நாங்கள் அங்கே கூட்டுற துடைக்கிற வேலைக்கு கூட நாங்கள் லாயக்கு இல்லாதவர்களா என்று அங்கிருக்கின்ற இளைஞர்கள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள். நான் ஒரு ஆசிரியர், 17,000 மாணவர்களுக்கு கற்பித்தவன். இன்று நான் என்னிடம் படித்த என்னுடைய மாணவர்கள் கூட கேட்கிறார்கள், நாங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருக்கின்றோம். ஒரு ஆஸ்பத்திரியில் புலனறுவையிலிருந்து வந்து இன்று சகோதர இனத்தவர் வேலை செய்கிறார் என்றால் அந்த கூற்று துடைக்கிற வேலை உடங்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நல்லாட்சியில் நடைபெறுகிறது. ஏன் கல்வி அமைச்சில் கூட 4,000க்கும் மேற்பட்ட சிற்றூழிய நியமனம் வழங்கப்பட்டது. அதிலே குருநாகல் மாவட்டத்திலிருந்து அதிகளவானவர்கள் இன்று பாடசாலைகளிலே வாச்சர்களாக சிற்றூழியர்களாக வந்து வேலை செய்கிறார்கள். ஒரு இரவு நேர காவலாளிக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாதவர்களா என்று கேட்கிறார்கள். நீங்கள் குருநாகல் இருப்பவர்களுக்கோ கொழும்பில் இருப்பவர்களுக்கோ வேலை வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று நான் கூறவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு வெற்றிடங்களை அந்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர் யுவதிகளை கொண்டு நிரப்புங்கள். இதுதான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம்.
ஹானரபிள் மெம்பர், 2 மினிட்ஸ்.
ஆக இந்த விடயத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அதே வேளையிலே என்னுடைய நேரம், நேற்று கூட நாங்கள் சில விடயங்களை வெளிப்படையால் பேசுவது என்னவோ தெரியாது, 25 நிமிடம் என்னுடைய பேர் இருந்தது 3 மணித்தியாலம் வரை. எழுந்த மரணம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னுடைய நேரம் 10 நிமிடம் வெட்டப்பட்டு ஜேவிபி பார்லமெண்ட் உறுப்பினருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதேவேளை என்னுடைய பேர் கூட கடைசியாக போடப்பட்டிருந்தது. இதை நான் இந்த உயரிய சபையில் என்னுடைய சிறப்புரிமை முறுவதான் பார்க்கின்றேன். என்னிடம் எந்த அனுமதியும் பெறப்படாமல் நான் நினைக்கிறேன், காலப்போக்கிலே சில வேளைகளில் எங்களுக்கான பேர்கள் இருந்தாலும் பேசுவதற்கு அனுமதி மறக்கப்படும் நினைக்கின்றேன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்துடன் இந்த மொழி தொடர்பான விடயத்தில் இதுக்கான விடயத்தை நான் நிச்சயமாக சபாநாயகரிடம் கேட்க இருக்கின்றேன். அத்துடன் இந்த மொழி தொடர்பான விடயத்தில் எங்களுடைய கௌரவ மனோகணேசனையா அவர்கள் மிக சிறப்பான ஒருவர், அவருக்கு கிழக்கு மக்களுடைய இதய துடிப்பை அறிந்த ஒருவர். எங்களுடைய மனோகணேசன் அமைச்சர் அவர்கள் கிழக்கு மாநிலத்தினுடைய பட்டி தொட்டி கிராமங்கள் வரை வந்து செல்கின்ற ஒருவர், அங்குள்ள பிரச்சனை நன்கு அறிந்தவர், தொடர்ந்து ஈடுபாட்டில் இருக்கிறவர். அண்மையில் கூட நடமாடும் சேவையை மேற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை களத்திலே வந்து நின்று செய்து கொடுத்தவர். அதுக்கான நன்றி கூறுகிறேன். மொழி தொடர்பான உத்தியஸ்தருடைய ரான்சர் வந்த நேரத்தில் கூட நான் போய் பேசின பொழுது உடனடியாக அதை ரத்து செய்து அதுக்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய காலத்திலே உங்களை வடகிழக்கு மக்கள் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள், உங்களுடைய காலத்திலே இந்த தமிழ் மொழி தொடர்பான விடயத்திலே ஒரு சரியான முன்னேற்றம் இடம்பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக அண்மையிலே ஆரம்பி சென்றிருந்த போது ஒரு பெண்மணி 1 மணித்தியாலம் லைனில் நின்று அவர் அந்த லைசனை பெற போன போது அங்கே இருக்கின்ற ஒரு அலுவலகர் தனி சிங்களத்திலே பேசி அவரை தமிழில் பேசுகிறார், அவருக்கு சிங்களம் தெரியாது. ஆகவே பின்னுக்கு போ என்று சொல்லியிருக்கிறார். பின்னுக்கு போய் நின்று திரும்பி 2 மணித்தியாலம் உள்ளே வந்திருக்கின்றார். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டிலே நீ உங்களை மிகவும் நம்பியிருக்கிறார்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள். உங்களுடைய காலத்திலே அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தமிழ் தெரிந்தவர்கள், அதே வேளையில் தமிழ் பகுதிகளிலே சிங்களம் தெரிந்தவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அது உங்கள் காலத்தில் அந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் மிகவும் வேதனையோடும் வினயமாக இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது கிழக்கு மாநிலத்திலே தமிழ் பேசுகின்ற போலீசார்களை உடனடியாக இடமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் வேறு மாகாணங்களுக்கு. ஆகவே தயவு செய்து, ஏனென்றால் போலீஸ் நிலையங்களுக்கு சென்றால் தங்களுடைய முறைப்பாடுகளை தமிழிலே கொடுக்க முற்படுகின்ற பொழுது சாதாரண மக்கள் சிங்களம் பேசுகின்ற இருப்பதனால் பேச முடியாமல் மிகவும் அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள். இந்த நிலையிலே இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த போலீஸ், அதுவும் தமிழ் பேசுகின்ற போலீசார் இடமாற்றுகிற நடவடிக்கையை தயவு செய்து நீங்கள் தடுத்து நிறுத்துகிற நடவடிக்கையை இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு நீங்கள் பேசி அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்லிணக்க பற்றி பேசுகின்ற பொழுது வடகிழக்கு மாகாணங்களில் உங்களுக்கு தெரியும் இராணுவம் இருந்த மாவீர தூயிலும் இல்லங்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மட்டக்களப்பிலே விசேட அதிரடிப்படையினர் தாண்டியடி மாவீர தூயிலும் இல்லத்தை முற்றாக அவர்கள் டோசர் போட்டு தள்ளி அதுக்கு மேலே அவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். யார் இறந்தாலும் அதை நாங்கள் மதிக்க வேண்டும். ஆனால் இன்று அவர்களுடைய புதைகுழிகள் எல்லாம் மாவீர தூயிலும் இல்லமெல்லாம் உடைக்கப்பட்டு அதுக்கு மேலே அவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த அந்த உறவுகள் அந்த பிள்ளைகளை இழந்த உறவுகள் அண்மையிலே பல இடங்களில் சென்று அதை அழுது மனவேதனையோடு அனுஷ்டித்தார்கள். ஆனால் இன்று அந்த இடத்துக்கு செல்ல முடியாமல் அந்த விசேட அதிரடிப்படை அந்த இடத்தை வைத்திருக்கின்றது. தயவு செய்து நல்லிணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக யாராக இருந்தாலும் நீங்கள் அதை மாவீர தூயிலும் இல்லாமல் பிரகடனப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த முகாமை அகற்றி அந்த இடத்துல ஒரு பூங்காவை செய்து அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நேர்ப்பதற்குரிய ஒரு கௌரவமான அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்ப உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
தேங்க்யூ.